ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقم فيه ابدا لا مسجد اسس على تقوى من اول يوم احق ان تقوم فيه فيه رجال يحبون ان يتطهروا والله يحب المطهرين قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الايمان رواه مسلم கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் இரவு துருகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சபதம் ஏற்போம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எது சம்பந்தமாக நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சுத்தத்தை மேற்கொள்வோம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சபதத்தை ஏற்றுகிறனோ. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசுகிறது என்பதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க வந்து திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 108வது வசனம், அந்த ஆயத்தை குர்ஆனில் நீங்கள் பார்த்தும் படித்திருக்கலாம். அது மாதிரி நீங்க எல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போயிருந்தால் மதீனாவில் வந்து குபா பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, குபா பள்ளிவாசல்ல இந்த வசனம் குபா பள்ளிவாசலுடைய மிஹராபில் எழுதி போடப்பட்டிருக்கும். எந்த வசனம்? ஃபீஹி ரிஜாலுன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், யுஹிப்பூன அய்யத தஹரு, அவர்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சுத்தமானவர்கள் என்று சொல்லிவிட்டு, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இப்படிப்பட்ட சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற வசனம் எங்க எழுதப்பட்டிருக்கேன்? குபாவுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல், குபா பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அதுல மெஹராபுல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குபா வாசிகளை பற்றி பேசுகிற போது அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே, இந்த வசனம் ஏன் எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக இருந்த பொழுதும் சரி, நபியாக ஆவதற்கு முந்தைய காலத்தில் இருந்தாலும் சரி, கடுமையான வறட்சி, கடுமையான பஞ்சம், தண்ணி வசதி என்பது கடுமையான கஷ்டம். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மக்களும் அன்னைக்கு தண்ணிக்காக கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாம் வந்து முஸ்லிம்கள் ஒழு செய்வாங்களா இல்லையா, எவ்வளவு தண்ணி ஒழு செய்வாங்களா, ஒரு முத்து உள்ள தண்ணியில் தான் ஒழு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்து தண்ணியில் ஒழு செய்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபார் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியான சஹாபாக்கள் எவ்வளவு தண்ணியில ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னா, எவ்வளவு தண்ணி, ஒரு முத்து இருக்கக்கூடிய அளவு, அது வந்து ஒரு அளவுகோல், முத்துனா எவ்வளவு, ரெண்டு கை கொள்ள அளவு, அப்படி அள்ளுறமே ரெண்டு கையில் அள்ளுறமே, நம்ம எல்லாம் ஒரு தடவை வாயு கொப்பிடிக்கிறது தெரிஞ்சிருவோம், இது அள்ளி ஊத்திடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கை கொள்ளளவு தண்ணியை அள்ளிவிட்டு அதுல வச்சுதான் முழுவதுமே செய்வாங்க என்று ஹதீஸுகளை பார்க்கலாம். அதே மாதிரி குளிப்பாங்களா இல்லையா, நம்ம எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ தண்ணி தேவைப்படுது, ஆனா ரசூல்லா எவ்வளவு தண்ணி குளிச்சாங்க தெரியுமா, எவ்வளவு தண்ணி, ஒரு சாள், எவ்வளவு தண்ணி, ஒரு சாள், ஒரு சாள் என்று சொன்னால் நாலு முத்து கொண்ட அளவுகோலுக்கு பேரு ஒரு சாள். ஒரு பாத்திரத்துல இப்ப ரெண்டு கையில அள்ளி, ஒரு தடவை அள்ளி ஊத்துறது, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை அள்ளி ஊத்துனா எவ்வளவு தண்ணி இருக்கு, ஒரு சுமார் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்குமா, இருக்கிறாமா இல்லையா? அதுலதான் ரசூல் என்ன பண்ணாங்க, குளிச்சாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிரமப்பட்டாங்க. எனவே பல சஹாபாக்கள் மலஜலம் கழித்து விட்டு அவர்களால் சுத்தம் செய்வதற்கு எது கிடைக்காது, தண்ணி இருக்காது. டேலா கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க, சுத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஹதீஸுகள் பார்க்கலாம். ஆனால் இந்த குபாவாசிகளை பொறுத்தவரை அவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போய்கிட்டு டேலா கட்டி வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, சுத்தம் செய்ய மாட்டார்கள். எப்படியாவது தண்ணியை மிச்சம் பிடிச்சி தண்ணியை சேமிச்சு வச்சு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டா தண்ணியை வச்சு என்ன பண்ணாங்க, அவர்கள் சுத்தம் செய்தார்கள் என்ற காரணத்தால் அந்த ஊர் மக்களை அல்லாஹ் பாராட்டுகிறான். இந்த ஊர் மக்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் சுத்தமானவர்கள், அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வே நேசிக்கிறான் என்று பேசுகிறானே. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுத்தத்தையும் சுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், இஸ்லாம் நேசிக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சுத்தத்திற்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப ஈமான் வேற சுத்தம் வேற இல்லை, யாரிடத்தில் சுத்தம் இருக்கிறதோ அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது, யாரிடத்தில் சுத்தம் இல்லையோ அவர்கிட்ட என்ன இல்லை, ஈமானே இல்லை. யாரிடத்தில் ஈமான் இல்லையோ அவர் எங்கே செல்ல முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் இதுவா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய நம்மளை அடையாளம் காணுவாங்களா இல்லையா, நம்மளை அடையாளம் கண்டு அல்லாஹ்வே இவர்கள் எல்லாம் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், இவர்களை மன்னிப்பாயாக, இவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக என்று நமக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்களே, அப்படி பண்ணுவேன் என்று சொல்லுகிற போது சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர மறுமையில எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்களே, கோடான கோடி மக்கள் மறுமையில் இருப்பாங்களே, அவ்வளவு பேர்ல கரெக்டா இவங்க எல்லாம் ஏன் உம்மத்துண்டு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. கேட்டா ரசூலுல்லாஹி பதில் சொல்லுவாங்க, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி ஈஸியா கண்டுபிடிப்பேன் என்று சொன்னால், என்னுடைய உம்மத்தவர்கள் ஒழு செய்வாங்கல, அந்த ஒழு செய்யக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே மின்னு என்று மின்னும் உர்ற முஹஜ்ஜலின் பளிச்சென்று என்ன செய்யும், அது மின்னும். அந்த மின்னக்கூடிய அடையாளங்களை கண்டு இவர்கள் சுத்தமானவர்கள், இவர்களை ஐவேளைக்கு உதவி செய்வர்கள் என்பதை கண்டுகொள்வேன் என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட உதாரணம் என்று சொன்னால், ஒரு ஒட்டக பண்ணையில எல்லா ஒட்டகங்களும் கருப்பு ஒட்டகமாக இருக்கிற போது சில ஒட்டகங்கள் வெள்ளை ஒட்டகமாக இருந்தால் அந்த வெள்ளை ஒட்டகத்தை எப்படி அடையாளம் கண்டுவிடலாமோ, அல்லது ஒட்டக பண்ணையில் பல ஒட்டகங்கள் வெள்ளை ஒட்டகமாக இருந்து ஒரு சில ஒட்டகங்கள் கருப்பு ஒட்டகங்களாக இருந்தால் அந்த கருப்பு ஒட்டகங்களை எப்படி அடையாளம் கண்டுவிடலாமோ, அது மாதிரி லட்சோப லட்ச மக்கள் கோடான கோடி மக்கள் வறுமையிலே குளிமிருந்தானே, இவங்க அந்த ஒழு செஞ்சாங்களே, சுத்தபத்தமா இருந்தாங்களே, அது மின்னுகிறாரு, அதை வச்சு நான் என்ன செய்வேன், மறுமையில் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்காக சிபாரிசு பண்ணுவேன் என்பதை நபிகள் நாயகர்கள் சொல்லி காட்டுறாங்களே. சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம யாரு சுத்தமா இருக்கிறோமோ அவங்களுக்கு மறுமையில என்ன உண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை உண்டு என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம நம்ம வந்து உடல் ரீதியாக முடிந்தவரை குளித்து கிழித்து நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கிறனே, இந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல ஜும்மா குத்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி கொஞ்சம் லேட்டா வர்றாங்க, அவங்க குளிக்காம அந்த வேர்வை உடைய அந்த நாத்தத்தோடு என்ன செய்யறாங்க, தூவாடையோடு வர்றாங்க. ரசூல்லா பாக்கிறாங்க, பார்த்து விட்டு டைரக்டாக அவர் சுட்டி காட்டாம கேக்குறாங்க, என் அருமை சஹாபாக்களே, இவனுடைய சஹாபாக்களுக்கு என்ன ஆயிற்று, இஸ்லாம் என்பது சுத்தத்தை வலியுறுத்தவில்லையா, நீங்கள் சுத்தமாக இருக்க கூடாதா, வெள்ளிக்கிழமை கூட வந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை நீங்கள் குளித்து விட்டு நல்ல எண்ணெய் எண்ணெய்களை நீங்கள் பூசிக்கொண்டு முடிகளை சீவிக்கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாமா, வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் சுத்தமில்லாமல் குளிக்காமல் வரலாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு நேரடியாக சொல்லாட்டியாலே மறைமுகமா என்ன பண்ணாங்க, இந்த கருத்தை விதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப சுத்தத்தை இஸ்லாம் விரும்புகிறது, சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், ஒன்னு வந்து உடல் ரீதியா என்ன செய்யணும், நம்ம சுத்தமா இருக்கணும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது நீங்க பாத்தீங்களா, மார்க்கம் சொல்கிறது நீங்கள் மலஜலம் கழித்து விட்டு வலது கையால் சுத்தம் பண்ண வேண்டாம். ஹதீஸில் தடை இருக்கிறதா இல்லையா? ஏன் தடை இருக்குது? இது வந்து கூட ஒரு விதமான அநாகரிக அசுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலஜலம் கழித்து விட்டு மாத்திரமல்ல, நம்ம மூக்கு சிந்துறோம் ஒரு சீரமா இல்லையா, மூக்க சுத்தம் பண்றோமா இல்லையா, மூக்கு சிந்துகிறோமா இல்லையா, வலது கையை வச்சு மூக்கு சிந்தலாமா, வலது கையால மூக்கு சுத்தம் பண்ணலாமா, எதை வச்சு பண்ணனே? இடது கையால் நீங்கள் மூக்கை சிந்துங்கள், இடது கையால் நீங்கள் மூக்கை சுத்தம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவ எந்த அளவுக்கு நாகரிகத்தை இஸ்லாம் பேணுகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? நீங்கள் எல்லாம் உண்ணுவதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள், கைகளை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் என்று சொன்னால் இது எதை போதிக்கிறது, சுத்தத்தை போதிக்கிறது. நீங்கள் எந்த கையை கொண்டு உண்ண வேண்டும் என்று சொன்னால் எதை வச்சு உண்ணனே, வலது கையால் நீங்கள் உண்ணுங்கள், இடது கையால் நீங்கள் உண்ண வேண்டாம் என்கிற ஹதீஸை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் இதில் என்ன போதிக்கப்படுகிறது, சுத்தம் போதிக்கப்படுகிறதா இல்லையா? எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி எந்திரிச்சு பல் தேய்க்கிறோமா இல்லையா, அதை மார்க்கம் வலியுறுத்துகிறதா இல்லையா? பல் தேய்ப்பது என்பது ஒரு இபாதத்து, அது ஒரு சுன்னா. எந்த அளவுக்கு சுன்னா அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் பல்லை தேய்த்து விட்டு வாயை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே செல்வார்கள். வெளியே போய் பேசுவாங்கல, மக்களுக்கு பயம் செய்வாங்கல, தாவா செய்வாங்கல, அப்படி தாவா செய்கிற போது வாயில் இருக்கக்கூடிய சில வாடை வந்து வெளியே தெரியக்கூடாது, அதை வச்சு முகத்தை சுழிச்சிருவாங்களா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க, வாயை தேய்த்து பல்லை சுத்தம் செய்து கொண்டு வெளியே போவாங்க என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, பல்லை தேய்ச்சி சுத்தம் பண்ணுவாங்க என்ற ஹதீஸ்களை பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த பல் தேய்ச்சி சுத்தம் பண்றமே இதை இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், நபிகள் நாங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய உம்மத்திற்கு மாத்திரம் சிரமம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு உலுவின் போதும் நீங்கள் என்ன செய்யுங்கள், மிசுவாக்கு செய்யுங்கள் என்று நான் உத்தரவிட்டிருப்பேன், அது என் உமத்திற்கு சிரமமாக ஆக்கப்பட்டு விடும் என்ற காரணத்தால நான் என்ன செய்யல, அந்த கட்டளை போடல என்று சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் ஒழு செய்யறமே, அப்ப என்ன செய்யணும், பல்ல நல்லா சுத்தம் பண்ணணும்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் எந்த அளவுக்கு வாயை சுத்தம் பண்ணாங்க, பல்ல சுத்தம் பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய கடைசி அமல், அவங்க செஞ்ச கடைசி இபாதத்து என்ன என்று சொன்னால், அவருடைய மரண படுக்கை சக்கராத், சக்கராத்தில் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா, யார் வீட்டுல, அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டம் வந்து விட்டது, மூத்தா போக போறாங்க, சக்கராத் வந்துருச்சு என்பதை அறிந்து கொண்ட சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக ஏராளமாக எங்க வருவாங்க, ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ் வந்து பாப்பாங்க. அந்த வரிசையில் அபூபக்கருடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் வந்து அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் என்ன பண்ணுவாரு, ரசூலுல்லாஹ் அதாவது ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க, வந்து நபிகள் நாயகத்தை வந்து பாப்பாங்க. பார்த்தா அவர் வருகிற போது அவர் கையில வந்து ஒரு மிஸ்வா குச்சி வச்சிருப்பார். சரியா, மிஸ்வா குச்சினா இங்க வெளியே வைக்கிற மிஸ்வா குச்சி, அது மட்டுமில்ல மிஸ்வா குச்சி, எந்த குச்சியை வச்சு நீங்க சுத்தம் பண்ணானே அதுக்கு பேர் என்ன, மிஸ்வா குச்சி. அப்ப அவர் வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு குச்சிய கையில் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் சக்கராத்துல அந்த அவர் கையில வச்சுக்கிறார் மிஸ்வா குச்சி, அதை அப்படி ஏக்கமா பாப்பாங்க. சரியா, அதை அப்படி ஏக்கமா பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த அன்னை ஆயிஷாவை புரிஞ்சுக்கிடுவாங்க, ரசூல்லா வந்து அதிகமா விசுவாக்கு பண்ணுவாங்கல, சுத்தத்தை விரும்புவாங்கல, விசுவாக்கு பண்ண ஆசைப்படுறாங்க என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய தூதரே, அதை வச்சு உங்க பல்ல சுத்தம் பண்ணணுமா அப்படிங்குவாங்க. ரசூல்லா ஆமாங்குவாங்க, ஆமான்னு சொன்ன உடனே அவர் வந்து அண்ணன் ஆயிஷா நாயகி யாரு, அண்ணன் அண்ணன் அந்த குச்சிய வாங்குவாங்க. வாங்கி மிசுவா குச்சியுடைய ஒரு முனையில் அண்ணன் தேய்ச்சி வச்சிருப்பாரு, அந்த முனையில தேய்க்காம மறுமுனை சுத்தமா இருக்குமா இல்லையா? அந்த சுத்தமான இடத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல என்ன செய்வாங்க, பல்லால கடிச்சு மென்மைப்படுத்துவார்கள். பல்லால் கடித்து மென்மைப்படுத்தி நபிகள் நகத்துடைய கையில கொடுத்து கொடுத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சி வச்சு என்ன பண்ணாங்க, நல்ல வாய சுத்தம் பண்ணி, பல்ல வந்து சுத்தம் பண்ணி, வாயை வந்து சுத்தம் பண்ணாங்க. அப்படி சுத்தம் பண்ணி விட்டு மிஸ்வா குச்சியை கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லம் கையை தூக்குவாங்க, கையை உயர்த்துவாங்க, கையை ஏந்தி அல்லாஹும்மா ரஃபீக லா இலா, அல்லாஹும்மா ரஃபீக லா இலா, அல்லாஹும்மா ரஃபீக லா இலா என்பதோடு கைகள் கீழே விழுந்து விட்டன, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை நீங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம். அவையின் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா பேசினாங்களே, கடைசியா பேசின பேச்சு என்ன சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வே மிக உயர்ந்த நண்பர்களோடு என்னை மறுமையிலே சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. உயர்ந்த நண்பர்னா யாரு, நபிமார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச கடைசி அமல் என்ன, பல்லி தேய்ச்சாங்க, வாயை சுத்தம் பண்ணாங்க என்று சொன்னால், அப்ப வாயை சுத்தம் பண்ணுவது இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிற என்பதற்கு இந்த ஹதீஸ் இந்த வரலாறு சான்றா இல்லையா? மட்டுமில்லாம நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, கரெக்டா பல்லி தேய்க்கிறனால பல்லு சுத்தமா இருக்கேன், நம்ம வாய் வந்து சுகாதாரமா தெரியும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அது மாத்திரமல்ல, நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் பல்லை துலக்குவதனால் ஒரு பக்கமும் கூட வாய் சுத்தப்படுத்தப்படுகிறது, இரண்டாவது பக்கம் என்ன என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க பல்லி தேய்க்கிறனால வாய் மட்டும் சுத்தமாவது இல்லை, யாருடைய பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது என்று சொன்னாங்கன்னு சொன்ன, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடிய காரியம் என்ன, சுத்தமாக இருப்பது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? எனவேதான் நீங்கள் அதாவது வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டால், பூண்டை நீங்கள் சாப்பிட்டு விட்டால், அதே நிலையில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். ஹதீஸில் தடை இருக்கிறதா இல்லையா? ஏன் தடை இருக்குது? வெங்காயம் பூண்டை சாப்பிட்டு போட்டு பள்ளிவாசலுக்கு வந்து பேசுவோமே, அந்த வெங்காய நாத்த பூண்டு நாத்த வருமே, அது அடுத்த சகோதரனுடைய முகத்தை என்ன செய்யும், சுளிக்க வைக்கும். எந்த துருவாடையால் பிற இஸ்லாமிய சகோதரன் கஷ்டப்படுகிறானோ அந்த துருவாடையால் யார் கஷ்டப்படுறது, மலக்குமார்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே நீங்கள் வெங்காய பூண்டை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் தடை போடுறாங்க அப்படின்னு சொன்ன, அப்ப மார்க்கம் சுத்தத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிற என்பதற்கு இந்த ஹதீஸுகள் வரலாறுகள் தெளிவான சான்றே. மட்டுமில்லாம அன்னை ஆயிஷா ரலி இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. இமாம் தபுரானி இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பல்லி இல்லாத ஒருத்தரு டெய்லி வாயை சுத்தம் பண்ணணுமா? கேள்வி புரியுதா? சுத்தமா நமக்கு எல்லாம் பல்லுக்கு பல்லட்டி சுத்தம் பண்றோம், வயசாயிருச்சு, பல்லு உளுந்து போயிருச்சு, பல்லு கொட்டி போயிருச்சு, பல்லு இல்லாத ஆள் என்ன செய்யணுமா, வாயை சுத்தம் பண்ண வேண்டுமா கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் நாம் என்ன பதில், ஆம், அவரும் என்ன செய்யட்டும், வாயை சுத்தம் செய்யட்டும் என்று சொல்றாங்கன்னு சொன்ன, அப்ப ஒரு பக்கம் உடல் ரீதியான சுத்தம், மறுபக்கம் என்ன, வாய் ரீதியாக பல்லு என்ன செய்யணும், சுத்தமா வச்சுக்கிறனே. மட்டும் இல்லாம நம்முடைய ஆடை சுத்தமாக இருக்கட்டும். அது இருக்கா இல்லையாங்க? திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 31வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமின் பிள்ளைகளே நீங்கள் பள்ளிகளுக்கு வருகிற போது எப்படி வாருங்கள், அழகான ஆடைகளால் இருக்கக்கூடிய ஆடைகளில் சுத்தபத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று இஸ்லாம் பேசுகிறது. அப்ப ஆடை விஷயத்தில் சுத்தமா இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகானவன், அவன் எதை விரும்புகிறான், அழகை விரும்புகிறான் என்று சொன்ன உனையே சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, யார ரசூலல்லா, என்கிட்ட காசு பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, நான் வந்து அழகான ஆடை, ஆடை என்ன, ரொம்ப உயர்தரமான ஆடை அணிகிறேன், நான் போடக்கூடிய செருப்பு என்ன, உயர்தரமான செருப்பை நான் போடுறேன், இப்படி போட்டுக்கொண்டு வருவது பெருமையின் அடையாளமா? கேள்வி புரியுதா? அழகான ஆடை, உயர்ந்த ஆடை, உயர்ந்த அணிகலன், உயர்ந்த செருப்பை போட்டுக்கொண்டு வருவது எதுக்கு அடையாளமா, பெருமையின் அடையாளமா என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்டாரு. நபிகள் நாயகம் வழி சொன்னார்கள், அது அல்ல பெருமை. பெருமை என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தாங்க பெருமை. ஒன்னு என்ன, பதருல் ஹக், உண்மையை மறுப்பல். உண்மை சொல்லப்பட்டால் நம்ம சாதாரண ஒரு ஆளே, அவர் பெரிய ஆளே, இவன் பேச்சை கேட்டு நம்ம ஏற்றுக்கொள்வதா அப்படின்ட்டு அந்த தராதரத்தை பார்ப்பார்கள். தராதரத்தை பார்த்து ஏற்றுக்கொள்வார்கள். அவரவர கீழே உள்ள அதிகாரத்திலோ அந்தஸ்திலோ செல்வத்திலோ செல்வாக்கில் இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப பத்தருல் ஹக்கி, சாதாரண ஒரு பாமரன் ஹக்கை சொல்லக்கூடிய காரணத்தால் அந்த ஹக்கை மறுக்கிறானே, உண்மையை மறுக்க மனம் தூண்டுகிறதே. அப்படி தூண்டினால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் என்ன இருக்கிறது, பெருமை இருக்கிறது. ஒன்னாவது. இரண்டாவது, கம்துன்னாஸ், மக்களை தன்னை விட இழிவாக கருது. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் கண்ணியமானவன், மற்றவங்க எல்லாம் யாரு, என்னை விட வந்து இலக்காரமானவர்கள் என்று உள்ளத்தில் இருந்தால் அது என்ன பெருமை. எது பெருமை இல்ல, அழகான ஆடை அணிவதோ, அழகான செருப்புகள் போடுவதோ, அழகான அணிகலன் அணிவதோ என்ன இல்ல, பெருமை இல்ல என்று சொல்றாங்களே. அப்ப நம்ம வந்து அழகா இருக்கணும், சுத்தபத்தமான ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய இடம் வீடு இருக்க இல்லையா, வீடு, நம்முடைய தெரு, நம்முடைய ஏரியா மஹல்லா, இதை என்ன செய்யணும், சுத்தபத்தமா வச்சுக்கிறனே. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. மூன்று பேர் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சாபம். மூன்று பேர் மீது யாருடைய லானத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகிறது என்று சொல்லிவிட்டு, முதல் நபர் யார் என்று சொன்னால், நீர்நிலைக்கு பக்கத்தில் மலஜலம் கழிக்கக்கூடியவர். அதாவது தண்ணி ஹிந்துக்கா இல்லையா, மக்கள் தண்ணி எடுத்து பயன்படுத்துறாங்களே, அங்கன உட்கார்ந்துகிட்டு ஒன்னுக்கு ரெண்டுக்கு போறாரு, அவர் மீது யாருடைய நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும், முதல் நபர். இரண்டாவது யார் என்று சொன்னால், பழம் தரக்கூடிய மரத்தடியில உட்கார்ந்து கொண்டு யாரு சிறுநீர் கழிக்கிறாரோ அவர் மீது என்ன உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய. ஏன் அப்படி சொல்றாங்க, மரத்திலிருந்து பழம் கீழே விழு, அதை ஏழை எளிய மக்கள் எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்க பாட்டில் அசுத்தப்படுத்திருந்தால் அது அசுத்தத்தில் விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிட முடியுமா? எனவே பழம் தரக்கூடிய மரத்தறியில் எவன் மலஜலம் கழிக்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் என்று சபிக்கிறாங்க. மூன்றாவது யார் என்று சொன்னால், பொது இடங்களில், பொதுவான மக்கள் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பாங்களே, ஓய்வு எடுப்பாங்களே, அந்த மாதிரியான பொது இடங்களில் உட்கார்ந்து கொண்டு எவன் மலஜலம் கழிக்கிறானோ அவன் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சபிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, சொந்த இடங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை அசுத்தப்படுத்துகிறோமே, அது எவ்வளவு பெரிய பாவம் சொன்னா, எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய லயனத் இறங்கக்கூடிய அளவுக்கு பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம யாரு சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் நேசிக்கிறான் இல்லையா. மட்டுமில்லாம சுத்தமா யார் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குகிறது. நம்ம நினைக்கிறோம் தொழுவாட்டி தான் பாவம் தப்பு, நோம்பு வைக்காடி பாவம் தப்பு, அல்லாஹ் கண்டிப்பான். சுத்தத்தை பத்தி இஸ்லாம் வந்து ஒண்ணுமே சொல்லல, ஏன்னா நாம் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சுத்தம் என்பது ஈமானின் ஒரு கிளை, சுத்தமாக நாம் இருக்க வேண்டும். சுத்தமாக நாம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்பதை இமாம் புகாரி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு வீதியில போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது சில கபூர்களை கடந்து போனார்கள். கடந்து அவங்க போகும்போது அவங்க போகக்கூடிய வாகனம் வந்து கழுத, கழுதையில என்ன பண்ணுவாங்க, பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சில கவுறுகளை தாண்டி போனாங்களே, தாண்டி போன உடனே கழுதை மிரண்டு நபிகள் நாயகத்தை கீழே தள்ளி விட்டது. ரசூல்லா கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்து எந்திரிச்சு விட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, இந்த கழுதை மிரண்டதே, இந்த கழுதை மிரண்டு என்னை கீழே தள்ளிவிட்டதே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதோ இந்த ரெண்டு கபரு வாசிகள் அல்லாஹ்வால் அதாவு செய்யப்படுகிறார்கள், அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, முதல் நபர் தண்டிக்கப்படுகிறாரே அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வது இல்லை. நம்ம நிறைய பேர் பண்றாங்களா இல்லையா, ரோட்ல இருந்து அடிப்பாங்க, சாதாரணமா அப்படியே வந்துருவாங்க, அப்ப அவர் என்ன பண்ணாரா, ஒண்ணு திறந்து போட்டு ஒழுங்கா கழுவல, சுத்தம் பண்ணல. அப்படி சுத்தம் பண்ணாத காரணத்தால அவருக்கு கபூர் என்ன நடக்கிறது, அதாபு நடந்து கொண்டிருக்கிறது. யாரை கபூரில் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டானோ அவருக்கு மறுமையில் என்ன நடக்குது, நரகம் இருக்கு. அதான் திருமானமா, கபூரில் விசாலம், கபூரில் சுகம் என்று சொன்னால் மறுமையில் என்ன, சொர்க்கம். கபூரில் அதாபு என்று சொன்னால் மறுமையில் நரகம். அப்ப மறுமையில் நரகமா சொர்க்கமா என்பதை கபூரே தீர்மானிக்கிறது. கபூருடைய அதாபுக்கு என்ன காரணமாக இருக்கிறது, சிறுநீர் கழித்து விட்டு மலமல்ல, சிறுநீர் கழித்து விட்டு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபு வருகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையாங்க. இரண்டாவது ஆள் என்ன காரணம் அப்படி சொன்னா, அவர் கோல் சொல்லியாக இருந்தார். இங்க இருக்கிறவாத அங்க போய் சொல்லுவாரு, அங்க உள்ளது இங்க வந்து சொல்லுவாரு. கோல் சொல்லக்கூடிய காரணத்தால அவரையும் அல்ல என்ன செய்கிறான், தண்டிக்கிறான் என்று சொல்லிவிட்டு பேரித்த மட்டையை எடுத்து இரண்டாக பிளந்து ஒரு துண்டை ஒரு கபூர்லையும் இன்னொரு துண்டை இன்னொரு கபூர்லையும் ஊண்டி இது காய் வரை இவர்களுக்கு அல்லாஹ் அதாபை குறைக்க கூடும் என்று சொன்னாங்களா இல்லையாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, மலஜலம் கழித்து விட்டு அல்ல, யூரி அதான் ஒண்ணுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணாட்டி அது பாவம், அல்லாஹ் தண்டிக்க கூடிய அளவுக்கு பாவங்கிறதுக்கு இதை விட ஒரு என்ன உங்களுக்கு சான்று வேணே. மட்டும் இல்லாம நம்முடைய சுத்தம் என்பது உடல் ரீதியான சுத்தம், உடல் ரீதியான சுத்தம், இருக்கக்கூடிய இடப்பெறும் ரீதியான சுத்தம், அதை தாண்டிய முக்கியமான சுத்தம் என்ன சொன்னா மனசு வந்து சுத்தமா இருக்கணும். நம்முடைய உள்ளம் கல் பொருக்கா இல்லையா, வெளி தோற்றம் சுத்தமா வேணும் மாற்றுக்கருத்து கிடையாது. வெளி தோற்றம் மட்டும் இல்ல, உள் தோற்றம் என்ன இருக்கணும், அதை விட சுத்தமா இருக்கணும் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்ட துவா செஞ்சாங்களே, திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கராவுடைய 129வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, அவங்க வந்து காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்ட துவா செய்வாங்க, ரப்பனா وابعد فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. அல்லாஹ்வே, இந்த ஊரிலிருந்து ஒரு நபியை நீ அனுப்புவாயாக. கேட்டாங்களா இல்லையா, கேட்டது யாரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அல்லாஹ்வே இந்த ஊரிலிருந்து ஒரு நபியை நீ ஆக்குவாயாக. அந்த நபி என்ன செய்வார் என்று சொன்னால் நான்கு விஷயங்களை செய்வார். முதலில் உன்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார், சரியா, ஒண்ணு. இரண்டாவது, உன்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மூன்றாவதாக, அவர் நபி ஹதீஸ் சொல்லுவாரே, அந்த ஹதீஸை என்ன செய்வாரே, அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாலாவதாக, இந்த மூன்றின் மூலமாக குர்ஆனை ஓதுகிறாரே, குர்ஆனை கற்றுக் கொடுத்தாரே, ஹதீஸுகளை கற்றுக் கொடுத்தாரே, இந்த மூன்றின் மூலமாக வயுசக்கீஹிம், அந்த மக்களுடைய உள்ளங்களை அந்த நபி என்ன செய்வார், பரிசுத்தப்படுத்துவார். இந்த மாதிரி தாவா செய்யறனால அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருமா வராதா, வரேன் யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயாக, அல்லாட தௌபா செய்வாங்களே, தயுபா தௌபா செஞ்சு அவங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானே. அப்ப நபியுடைய வேலை என்ன, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, ஹதீஸுகளை கற்றுக் கொடுப்பது, அந்த மக்கள் என்ன செய்வது, உள்ளம் ரீதியாக பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவதுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை வந்து சான்றா இல்லையா. மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாக்கல்ல, ஒரு துவாவை பதிவு செய்வது முடிப்பது என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்பாங்களா, அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துவா பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறதா இல்லையா, எந்த பரிசுத்தம், உடல் ரீதியான பரிசுத்தம் மாத்திரமல்ல, உள்ளம் ரீதியான பரிசுத்தம். அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு இரையச்சத்தை தருவாயாக, வஸக்கிஹா என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, வஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா, அல்லாஹ்வே நீதான் உள்ளங்களை படைத்தவன், உள்ளங்களை பாதுகாக்கக்கூடியவன், எனவே என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எனக்கு எதை தருவாயாக, தக்வாவை தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துலுகையில தஹஜ்ஜத் துலுகையில சஜதாவுல அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செஞ்சாங்க என்று ஹதீஸ் இருக்கிறா இல்லையா. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இஸ்லாம் என்பது சுத்தத்தை விரும்புகிறது, சுத்தத்தை வலியுறுத்துகிறது, சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று பேசுகிறது. யார் சுத்தமானவர்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அதன் மூலமாக அல்லாஹ் சுருக்கத்தை தருகிறான். யார் சுத்தமானவர்கள் இல்லையோ அவங்களுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய அதாப் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சுத்தமா இருந்தாங்களோ, எப்படி சுத்தத்தை வலியுறுத்தினாங்களோ, சஹாபாக்கள் தன்னால் முடிந்த அளவுக்கு உள்ளத்தாயும் உடலாலையும் எப்படி சுத்தமா இருந்தாங்களோ, அப்படி சுத்தமாக இருக்கக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே இதுபோன்று நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.